الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சென்ற வார கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை பார்த்து இவர்கள் ஆரம்பத்தில் தக்லீது செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், அதற்குரிய பதில் என்ன என்ற கேள்வி வந்திருந்தது. அப்போ ஏனைய கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்துவிட்டு இந்த கேள்விக்கு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பதில் தருவதாக சொல்லியிருந்தோம். எனவே இன்றைக்கு இந்த தக்லீத் என்ற இந்த சொல்லை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம். இது விரிவாக பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் எடுக்கும். மிக சுருக்கமாக இது சம்பந்தமாக வரக்கூடிய விடயங்களை சுருக்கி ஒரு சாராக இந்த இடத்தில் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். தக்லீது இது ஒரு அரபு சொல். எல்லா பிரிவுகளும் அமைப்புகளும் மதுஹபுகளும் இதை பாவிக்கின்றார்கள். ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை சொல்லுவார்கள், இவர்கள் தக்லீது செய்கிறார்கள். இன்னொரு பிரிவு இன்னொரு பிரிவை பார்த்து இவர்கள் தக்லீது செய்கிறார்கள், இவர்கள் மதுஹபை தக்லீது செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொள்வார்கள். பார்த்தால் அந்த சொல்லக்கூடியவர்களே தக்லீது இருக்கும். உதாரணமாக சில சந்தைகளில் நாங்கள் போய் பார்த்தா இந்த போத்தல்ல லேகிய மாதிரி இருக்கும் போட்டு விற்பாங்க. ரொம்ப அதிகமான விளம்பரம், இது அந்த நோய் இந்த நோய் எல்லாத்துக்கும் மருந்து, விசேஷமாக கண்ணில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இது மருந்து, இதை சாப்பிட்டு வந்தால் கண்ணில் எந்த நோயும் வராது, வந்திருக்கக்கூடிய நோய்களெல்லாம் பறந்து விடும்னு பேசுவாங்க. ஜனங்கள் உளுந்து அள்ளம், ஏன்னா கண் எப்பவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. கண்ணில் வருத்தம் உள்ளவங்க கண்ணாடி போகிறவங்களும் எடுப்பாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா அந்த விற்கிற ஆளை அவர் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் உங்களுக்கு கண்ணாடி? அந்த மாதிரி தான் இது. ஒவ்வொரு ஆளும் மற்றவங்களை தக்லீது தக்லீது தக்லீதுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா இவங்களை தக்லீதிக்கும். இந்த தக்லீதிலிருந்து உலகத்தில் யாருமே விடுதலை இல்லை, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக எங்களை தவிர. அப்ப தக்லீத் என்றால் இது ஒரு அரபு சொல். இதுக்கு என்ன கருத்து? சும்மா சொல்லுவாங்க இவங்க தக்லீது இவங்க தக்லீது இவங்க தக்லீதுன்னு. குர்ஆன் ஹதீஸில் நாம் எடுத்து பார்த்தா குர்ஆன் இந்த தக்லீத் என்று சொல்லே கிடையாது. ஹதீஸில் இதனுடைய பதம் வந்திருக்கிறது கல்லத என்று. ஆனால் மக்கள் இந்த தக்லீதுக்கு என்ன கருத்தை கொடுக்கின்றார்களோ அந்த கருத்து குர்ஆன் ஹதீஸில் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஒரு சொல்லிக்கு கதா இத் என்று, இது தக்லீதிலிருந்து வந்தது. ஆனால் அதுக்குரிய கருத்து என்னன்னு கேட்டால் அடையாளம் மாலை அணியுதல் என்பது கருத்து. ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க ஒட்டகம் ஆடு மாடுத யாரும் பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு அடையாளம் போடுவாங்க கழுத்தில், ஒரு மாலை மாய் செஞ்சு சாயம் விட்டு. இதை பார்த்தோன்னே மக்களுக்கு தெரியும் இது மக்காவுக்கு போகிறது, யாரும் கை வைக்க மாட்டாங்க. எப்படி இந்த ஜாஹிலியத்தில் மூணா பானாண்டு குறி போட்டிக்கும் பள்ளியில் இந்த மாட்டுக்கு, மாடுகளுக்கு மூணா பானாண்டு குறி போட்டிக்கும். அந்த மாட்டை தொடமாட்டாங்க எந்த கள்ளனும். கருத்து முஹியத்தின் பள்ளி மாடு, சரியா? மானா இசனா போட்டா மஸ்ஜித் அல்லாடா அதை பிடிப்பான், அவனுக்கு அல்லாஹ் பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா முஹியத்தின் அப்துல் காதருக்கு நேண்டத்தை தொடக்கூடாது. இப்படி ஒன்று இருக்குது. அதே போல அந்த அந்த காலத்திலையும் இருந்துச்சு இந்த பழக்கம். மக்காவுக்கு அனுப்புறன்னு சொன்னா அதுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு விடுவான் ஒரு மாதிரி, யாரும் தொடமாட்டாங்க. இந்த கருத்து குர்ஆன்ல வந்திருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது லா துகல்லிது நீண்ட ஹதீஸ். அது என்னண்டு கேட்டால், சிலவங்க இந்த கண்படாம இருக்கிறதுக்கு ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு ஒரு வகையான மாதை கழுத்தில் போடுவாங்க, கண்படாமை. இதை நம்பி தடுத்தாங்க. அப்ப இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல இந்த தக்லீதுக்கு கருத்து இருக்கிறதே தவிர, இந்த ஜனங்களுக்கு மத்தியில இந்த தக்லீதுக்கு என்ன கருத்து கொடுக்கிறாங்களோ அந்த கருத்து இல்லை அங்க. அப்ப என்ன தக்லீதுனா என்ன, என்ன நோக்கத்தில் பாவிக்கிறாங்க? இவர் அவங்க மதுப தக்லீது செய்கிறார், இவர் பிஜே தக்லீது செய்கிறார் என்று சொல்லுவாங்க. அது கருத்து என்னன்னா பின்பற்றுதல். இதுதான் தக்லீதுக்கு கருத்து, பின்பற்றுதல். இந்த கருத்தை இவங்க பாவிக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி இந்த கருத்தில் இது இருக்கே இல்லை. இது பிறகு உண்டாகினது, இந்த மதுஹபுகளுக்கு பிறகு. அப்ப தக்லீத் என்று சொன்னால் பின்பற்றுதல். இதுக்கு அரபுல அல் இத்திபா, இத்தபி ஓ என்று வருவத நபிய பின்பற்றணும், இத்திபா. அப்ப இன்னொரு இதுல தக்லீது செய்யறது அதுவும் கூடும். ரெண்டு சொல் உதாரணமாக சாப்பிடுதல் அருந்துதல் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி தான் அல் இத்திபாவும் அத்தக்லீது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் இதுல ரெண்டு வகை இருக்குது. இந்த இத்திபா இந்த தக்லீதுல ரெண்டு, ஒன்னு மஹமூது புகழுக்குரியது, இன்னொன்னு அல் மதுமூம் இகழுக்குரியது. இத்திபா தக்லீது ரெண்டும் ஒண்ணு இப்ப வழங்கிட்டு, ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே கருத்து. அப்ப இது புகழுக்குரியதும் இருக்குது, இகழுக்குரியும் இருக்குது. புகழுக்குரியது என்ன? புகழுக்குரிய இத்திபா, புகழுக்குரிய தக்லீத் என்னன்னு கேட்டால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுதல். அப்ப மக்களுக்கு மத்தியில் தக்லீது தக்லீத் என்று சொன்னால் அவங்களும் சொல்றாங்க, குருட்டுத்தனமாக குர்ஆன் ஹதீஸை விட்டு விட்டு ஒரு மனிதனுடைய கருத்தை பின்பற்றுவது தக்லீத், அது இத்திபான்னு சொல்லலாம். ஒரு ஆள் குர்ஆன் ஹதீஸை விட்டு விட்டு தெளிவான ஆதாரங்கள் இருக்கும்போது அதை எடுக்காமல் இதற்கு முரணாக ஒரு மனிதர் சொன்ன கருத்தை பின்பற்றுவதுதான் தக்லீத் இத்திபா. குர்ஆன் ஹதீஸில் இருக்கிற அதை பின்பற்றுவதும் இத்திபா தக்லீத் தான், அது புகழுக்குரியது. அப்ப இந்த புகழுக்குரியதுனா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இத்தபிஊஹு, நபியை நீங்கள் பின்பற்றுங்க. இதை எந்த மொழியில சொன்னா கல்லிதூஹு, அவர்களை பின்பற்றுங்க சொல்லலாம். கருத்து ஒண்ணுதான். இதே போல நபி சொன்னாங்க இத்தபிஊ நீ என்னை பின்பற்றுங்க. அப்ப கல்லிதூ நீ என்னை பின்பற்று ஒண்ணுதான். இது புகழுக்குரியது. இதே போல குர்ஆன்ல இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடம் இருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள், இத்திபா செய்யுங்கள். அங்கேயும் சொல்லலாம் கல்லிது மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், அது மொழிபெயர்க்கும் போது சொல்லலாம். இதே போல இன் அத்தபி இல்லா மா யூஹா இலையே, எனக்கு வகை மூலம் எது அறிவிக்கப்படுகின்றதோ அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன். அங்கேயும் இத்திபா, அங்கேயும் தக்லீத் சொல்லலாம். அப்ப இது புகழுக்குரியது, இது கட்டாய கடமை நபியை பின்பற்றுவது. குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடியதை பின்பற்றுவது தக்லீது செய்வது கட்டாய கடமை. அப்ப கூடாத தக்லீது என்ன, கூடாத இத்திபா என்ன? அது அல்லாஹு தஆலா சொல்றான் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹு இறக்கியதை விட்டுவிட்டு மற்றவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பார்கள் என்று நினைத்து அவர்களை பின்பற்றாதீர்கள். லா தத்தபி அப்ப லா துகல்லிது அவர்களை பின்பற்றாதீர்கள், இது கூடாது. இதே போல நபியுடைய காலத்தில் இருந்தாங்க, குர்ஆன் ஹதீஸ பின்பற்றுங்க என்று சொன்னால், இதா கீல லஹும் முத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், காது சொல்லுவார்கள் பல் இல்லை, அதை பின்பற்ற மாட்டோம். அப்ப என்ன செய்வோம் நாங்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதையே பின்பற்றுவோம் என்று சொன்னாங்க. அப்ப என்ன கருத்து, அல்லாஹு தஆலா சொல்றான் இவர்களிடத்தில், அல்லாஹ் இறக்கியதை தக்லீது செய்யுங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், இல்லை எங்களுடைய மூதாதையர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் தக்லீது செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்ப சொல்றாங்க தானே, அந்த காலத்து நாங்கள் சாயு மதுகபு அதைத்தான் பின்பற்றுவோம், கூடு கொடி கந்தூரி மீளாது விழா கத்தம் பாத்தியா அதெல்லாம் முந்தி காலத்து செஞ்சுக்கிட்டு வர, நாங்கள் அதைத்தான் செய்வோம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்போ நரகம், நரகம் போனால் போகிறோம், தாய் தகப்பனோட நாங்களும் போகிறோம், இதைத்தான் மக்கத்து காவிர்களும் சொன்னாங்க. காலு மா வஜதுனா அலேஹி ஆபா அனா, எங்களுடைய மூதாதர்கள் எந்த கொள்கையில், அப்போ என்னது, அப்போ கத்தம் பாத்தியாண்டு இல்லை, வேற இருந்துச்சு சிலை வணக்கங்கள் அதுகளில் பெரு பெருவாதியனா விதத்துகள் இருந்துச்சு அவங்கள. அப்ப அவங்க சொன்னா நாங்கள் அதைத்தான் பின்பற்றுவோம் என்று. இதே போல பல் நத்தபி மா வஜதுனா அலேஹி ஆபானா, தெளிவா சொன்னாங்க எங்களுடைய ஆபா அஜிதாதிகள் மூதாதையர்கள் எதை பின்பற்றினார்களோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம், அதையே தக்கலீது செய்வோம், அதுதான் இன்றைக்கு நடக்குது உலகத்தில். இதே போல இந்த சொல்ல இமாம் அகமது பாவிச்சிருக்கிறாங்க, சொன்னா லாத்து கல்லிதூனி, என்ன பின்பற்றாதீர்கள், என்னை தக்கலீது செய்யாதீர்கள், வலா ஷாஃபியன் வலா மாலிக்கன் வலா சௌரியன் அப்படின்னு அடுக்கிக்கிட்டு போனாங்க. ஷாஃபி ஹனஃபி மாலிக் ஹம் என்ன, அதே போல சௌரி, இவங்களை எல்லாம் நீங்க தக்கலீது செய்யாதீர்கள் பின்பற்றாதீர்கள். அப்ப எதை பின்பற்றணும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கன்னாங்க. இது நாலு இமாமும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுனாலும் இமாம் ஷாஃபி ஒரு முறை சொன்னாங்க, எங்களை பின்பற்றாதீங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க, எங்களுடைய கூட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் தூக்கி சுவற்றில் அடியுங்கள் என்று சொன்னாங்க. ஆனா அந்த ஷாஃபியை பின்பற்றுறவங்க அப்படி அடிக்கிறதே இல்லை, அவங்க சொல்றாங்க இல்லை நாங்கள் உங்களை தான் பின்பற்றுவோம். இது எப்படின்னு கேட்டால், நபி சொன்ன மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற கட்டத்தில் சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, அவனுங்க என்ன செஞ்சாங்கன்னா நபிமார்கள் சாலிஹீன்கள் மௌத்தா போனா கபூர் கட்டுவானுவோ பள்ளி கட்டுவானுவோ, எனக்கு கட்டாதீர்கள் என்று தடை போட்டாங்க. இன்னைக்கு சவுதியில் அந்த காலத்தில் அப்படியா சொன்னீங்க, செய்கிற வேலை கட்டி வச்சுக்கானுவோ அவங்களோட கபூருக்கு மேலே, மதீனாவில் அவங்களோட கபூருக்கு மேலே பள்ளி தானே, இந்த போனவங்கெல்லாம் சும்மா சி அவங்க இப்படி சொல்றாங்க உளர்றாங்க அப்படி இல்லை இப்படி பள்ளி இல்லைங்கிறாங்கடுவா. நீங்க யாராவது உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு போன நல்லா பாருங்க, மஸ்ஜித் நபவிக்கு உள்ளதான் நபியுடைய கபர், அபுபக்கர் உமர் ஹத்தாபுடைய கபர் இருக்குது, குப்பாவெல்லாம் கட்டி வச்சுக்காங்க. ஹஜ் உம்ராக்கு போறோம், அதை உளுந்து சாவுறான் சிறுக்குவாதிகள், அவன் போட்டிக்கு அந்த எஹ்ராங்கண்ண துணியை எடுத்து அப்படி வீசி அந்த துணி அந்த நபியுடைய அந்த செவர் கபருடைய செவரில் பட்டவுடனே அதை எடுத்து அப்படியே முத்தம் முட்டு நெஞ்சில் வச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க, என்னோட மையத்துக்கு கவனிடுங்கண்டு, இப்படிப்பட்ட ஷிர்க். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டாதீங்கன்னு சொன்னதை கட்டி வச்சுக்கானோ. இதே போல இமாம் ஷாஃபி சொன்னாங்க தூக்கி எறியுங்கண்டு, இவங்க சொன்னாங்க தூக்கி எறிய மாட்டோம் உங்களை தான் பின்பற்றுவோம், அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் உங்களை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று இந்த ஷாஃபி மதுகபல் இலங்கையில் 198 ஷாஃபி தான். ரெண்டு வீதம் தான் இந்த தௌஹீதாதி இதெல்லாம் இருக்கிறது. இப்போ தௌஹீதி ஷாஃபியை பின்பற்றையில் அவங்கள தலைவர் பின்பற்றுறாங்க. இப்போ நடக்கிற ஒரு விவாதம் பாருங்க, ரெண்டு நாளா எடுத்து பார்த்தா அதில் தெளிவாக கொடுக்குறாங்க, எல்லாரும் பிஜே தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ இங்கே யாரும் நினைக்கக்கூடாது, இப்போ நாம சொல்கிறோம் பை எத், யாருமே சொல்ல இல்லை, நாமெல்லாம் பையத்து செய்யலாம். இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு நாமெல்லாம் நம்மளே பின்பற்றுறோம், எழுந்து பையத்து சொன்னாலே பின்பற்றுறோம். இது குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரமே கிடையாது, சும்மா ஒரு ஆள் சொல்லிவிட்டாரு பையது கட்டாயம் என்று. இதை நாம செஞ்சாதான் தக்கலீது பின்பற்றுதல். குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருந்தா அந்த அவரை நாம பின்பற்றுறது இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றுறோம். இப்ப எவனுடைய கழுத்தில் பையத்திலே அந்த மரணம் ஜாஹிலிய மரணம் என்று சொன்னால் நாங்கெல்லாம் பையத்தை செஞ்சிருக்கோம் பயந்து. இது யாரு பின்பற்றுறோம்? சொன்னாலையா? இல்ல, இது முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க அவங்களை தான் பின்பற்றுறோம். இந்த சொன்னால முஸ்லீம கூட நாம பின்பற்றுறது இல்ல. ஆனா இப்படி ஒரு ஹதீஸே இல்ல, சும்மா இமா முஸ்லீம் சொல்லி விட்டுட்டாங்க பையத்தில்லாட்டி கழுத்துல ஜாகிரியத்து. இதை நாம பின்பற்றினால் இதுதான் தக்லீது, குருட்டுத்தனமாக பின்பற்றுதல். இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்ப இமாம் அகமதும் இந்த வார்த்தையை பாவிச்சு சொல்லியிருக்கிறாங்க, யாரையுமே நீங்க தக்லீது செய்யாதீங்க, பின்பற்றாதீர்கள். அதே போல இமாம் மாலிக் ஒரு முறை சொன்னாங்க, நபியுடைய அந்த கபரடிக்கு வந்து சொன்னாங்க, குல்லுன் யுஹத் வ யுரத்துண்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அறிஞரும் ஒரு கூற்றை சொன்னால் அது குர்ஆன் ஹதீஸாக இருந்தால் எடுக்கலாம், இல்லை என்றால் அது மறுக்கப்படும். ஆனால் இல்லா சாஹிப் ஹாதல் கபர்னு கைய காட்டினாங்களாம், இந்த மண்ணறையில் அடங்கியிருப்பவரை தவிர அவர் சொன்னால் சொன்னதுதான், அங்க ஆய்வு செய்ய இயலாது. அவர் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பின்பற்றணும் அவங்களும் சொல்லிக்காங்க. அப்ப இந்த வகையில் இந்த தக்லீது இத்திபா என்பது இரண்டு வகை, புகழுக்குரியது ஒன்று, இகழுக்குரியது ஒன்று. நாங்கள் புகழுக்குரியதை செஞ்சு கொண்டிருக்கின்றோம், ஏனையவர்கள் எல்லாம் இகழுக்குரியதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணத்தின் மூலம் காட்டினா தான் தெளிவாக வழங்க. இந்த தக்லீதுல என்ன, சும்மா தெரியாம இவங்க தக்லீதி செய்யறாங்க சொல்றாரு, இவங்க மசூதாம தக்லீதி செய்யறாங்க, இவர் உமரலி தக்லீதி செய்யறாங்க, இப்படிதான் சொல்லுவாங்களுங்க. அவங்களுக்கு வழங்க தக்லீதுல என்னான்னு. அப்ப தக்லீது என்றால் என்ன என்பதை சரியாக நாலு உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு காட்ட விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது ஹனஃபி எடுப்போம். இன்னைக்கு உலகத்தில் அதிகமானவங்க கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க ஹனஃபிகள், இமாம் அபு ஹனிஃபாவை பின்பற்றுபவர்கள், தக்லீது செய்பவர்கள். எப்படி? உதாரணம், இன்றைக்கு நீங்க ஒரு ஹனஃபியை பாருங்க, ஒது செய்யும் போது போங்க, ஒரு மசாலா எடுப்பா நயம தேவையில்லை, ஒரு மசாலா ஒது செய்கிறார். ஒது செய்யும் போது தண்ணியை எடுத்து தலையை மசகு செய்கிறார், நாம செய்கிற மாதிரி அடிப்படை, அது சரியான சுன்னத். செய்து போட்டு அதே தண்ணியை எடுத்து கழுத்தில் இப்படி ரெண்டு கையை வச்சு ஒரு தடவு செய்வாங்க. இப்ப இந்த ஹனஃபிட்ட போய் நீங்க இந்த தடவு நீங்க மசகு செஞ்சீங்க, ஹதீஸ் சரி சஹீஹ் புகாரிலாம் இருக்குது, நீங்க இந்த கழுத்துக்கு தடவு நீங்களே இதுக்கு ஆதாரம் இருக்குதா என்று கேளுங்க. என்ன சொல்லுவார்? ஓ இமா அபு ஹனீஃபா ஆதாரத்தை கொண்டுதான் சொல்லி இருக்கிறார். என்ன ஆதாரம் தெரிஞ்சா அரபுல சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் மசகு செய்யும் போது கழுத்தை மசகு செய்கின்றாரோ அவருக்கு மறுமையிலே விலங்கு போடப்பட மாட்டாது என்று சொல்லுவார். உடனே நாம் ஒரு அறிஞராக ஆதிமாயிருந்தா சொல்லுவோம், இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இதை செய்யக்கூடாது, செஞ்சா பித்அத், நிரந்தர நரகம் என்று சொல்லுவோம். அப்ப அவர் சொல்லுவாரு, இது நல்லா பார்க்கலாம் கொழும்புல பாய் பள்ளியில இல்லாட்டி பாகிஸ்தான் இந்தியாவில் சொல்லுவார். அப்ப நீங்க இமாம் அபு ஹனீஃபாவை விட பெரிய ஆளா போயிட்டீங்களோ, அபு ஹனீஃபா அந்த ஹதீஸை வச்சு மசகு செய்ய சொல்ல நீங்க வந்து இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் மசகு செய்ய வித்தியாசம், அபு ஹனீஃபாவோட பெரிய ஆளேனா அப்படின்ட்டு உங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போய் அவன் மசகு செஞ்சுட்டான் இப்பான் சாவும் வரைக்கும். இதுதான் குருட்டுத்தனமாக அபு ஹனீஃபாவை பின்பற்றுவது. அப்படி இல்ல ஹதீஸே தெரியாது அப்படி ஒரு ஆளிப்பா சொல்லுவார், இதெல்லாம் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியாது, இமாம் அபு ஹனீஃபா சொல்லி இருக்கிறார் கழுத்தை மசகு செய்யணும் அவ்வளவுதான். இல்ல இதுக்கு ஆதாரம் இல்ல, அது எங்களுக்கு தெரியாது, நாங்க அவங்களைத்தான் பின்பற்றுவோம். அவங்க பெரிய ஒரு அறிஞர், ஹிஜ்ரி 75 பிறந்து 150 மௌத்தாவுனவர், சஹாபாக்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவங்கள விட உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான் சத்தியான தக்லீத். இத்திபா குருட்டுத்தனமாக பின்பற்றுவது. இவங்க நிரந்தர நரகம், சொர்க்கம் போக மாட்டான். இது ஹனஃபில. சரி, மாலிக் மதுஹப் நீங்க போய் பாருங்க, மொரக்கோ சூடான் சவுதி அரேபியாவில் போய் பாருங்க. ஒரு ஆள் தொலை வருவார், வந்து அல்லாஹு அக்பர் கையை விட்டுருவார். தொழுது முடிஞ்சது பிறகு கிட்ட போய், என்ன நீங்க தக்பீர் கட்டையில விட்டுட்டீங்க? ஓ அண்ணா மாலிக்கு யூன்பார், நான் மாலிக் மதுஹப். சரி, இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுவார்? இமாம் மாலிக்கு கை கட்டையில கையப்படி தான் விட்டாங்க. அப்ப நாம சொல்லுவோம், கை விட்டாங்க சரி, அது அவங்களோட காலத்தில் ஒரு ஹலீஃபா மோசமான ஆள் இருந்தாராம். ஏதோ இவங்க வந்துட்டு குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லவும் அவரு சொன்னாலும் படைக்கப்பட்டதுன்னு பிரச்சனை வந்து பிடிச்சி அடிச்சு சிறையில் அடைச்சு கையை தூக்கலாம இருந்தது. அதுதான் அவங்க சிறையில் இப்படி கையை விட்டு தொழுதிக்காங்கன்னு சொல்றாங்களே வரலாறுல. ஆனால் ஹதீஸ்ல சரியான ஹதீஸ் நபி கையை கட்டிக்கான் அபூதாவில், வலது இடது கையில் இப்படி வச்சு கட்டிக்கான், இதுதான் ஆதாரம். கை கட்டுங்கன்னு சொன்னால் அந்த ஹனஃபி சொன்னாரே அதையே சொல்லுவாங்க. இமாம் மாலிக் எந்த காலத்தில் உள்ளவர்? ஏன்னா சஹாபாக்களுக்கு நெருக்கம், அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு எங்கே ஒரு ஹதீஸ் கிடைச்சிருக்கும் என்னண்டு நபி அவர்கள் அல்லாஹுக்கு கையை விட்டார்கள் என்று கிடைத்திருக்கும்? உங்களுக்கு கிடைக்க இல்லை. அப்ப அபூதாவில் வந்திக்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் கையை விட்டிக்காங்க. அதனால நாங்கள் அவரைத்தான் பின்பற்றுவோம், தக்லீது செய்வோம் சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இதுதான் தக்லீத். இவங்களும் முகல்லித்னு சொல்றது, குருட்டுத்தனமாக மனிதர்களை பின்பற்றுபவர்கள். அப்ப மாலிக்க நிரந்தர நரகம் இப்படி கொஞ்சம் நிறைய இருக்குது. இதே போல இமாம் ஷாஃபியை பின்பற்ற ஒரு ஆள்கிட்ட போங்க, இலங்கையில் மலேசியா ஏன்னா மாலத்தீவு இந்தோனேஷியா ஷாஃபிகள், இவங்களை போய் பாருங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒது செய்யும் போது தண்ணியை தொட்டு தலையப்படி மூணு தடவை தலையை விடுவாங்க. இப்ப இவங்கிட்ட போய் நீங்க மசவு செஞ்சது பல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்து முன்னால் வைத்து பின்னால் கொண்டு போய் பிறகு முன்னால் கொண்டு வந்தார்கள் ஒரு முறை, இதுதான் நபி வழி. ஆனா நீங்க செய்வது நபி வழி இல்ல, இது பித்ஆத் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், தெரிஞ்ச ஆளாய்ந்தான். குர்ஆன்ல மசஹு தடவும் கண்டு வந்துச்சு. இமாம் ஷாஃபிக்கு நல்ல அரபு தெரியும், அவங்க வந்துட்டு குறைசி. அப்ப தடவுங்கள் சொன்னால் ஒரு முடிக்கு மேல தடவுனாலும் சரி, தடவுதல் தான். எல்லாத்திலையும் தடவுனாலும் தடவுதல் தான். இருந்தாலும் எங்களுடைய இமாம் ஒரு பேணுதலுக்காக மூணு முடியில தடவுனாலும் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அவங்க சஹாபாக்களுக்கு நெருக்கமானாலும் அரபு தெரிஞ்சவர் குறைசி என்ன, அதனால நீங்க சொல்றீங்களே உங்களை விட அவர் அறிஞ்சவர். அப்ப ஹதீஸ்ல வந்திக நபி இப்படி தடவுனாங்கண்டு ஹதீஸ் வந்துதான் இருக்குது. அந்த ஹதீஸும் மாலிக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க எல்லாத்தையும். அந்த ஹதீஸும் ஷாஃபிக்கு தெரியும், தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி மூணு முடிய தடவுனா போதும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் ஷாஃபியைத்தான் பின்பற்றுவோம். இதுதான் தக்லீத், குருட்டுத்தனமா பின்பற்றுவது. இவர் தான் முகல்லிது, நிரந்தர நரகம் போவாங்க. இதே போல நீங்க ஹனஃபிட்ட மாலிக்கு அடுத்து ஷாஃபி அடுத்து ஹம்பலியில போய் பாருங்க, போய் பாருங்க மக்காவுல போய் தொழம் போன ஒரு ஆள் தக்பீர் கட்டி தொழுது போற இமாம் ஃபாத்தியா ஓதுவார், அதுக்கு ஒரு சூரா ஓதிட்டு உடனே சுஜூதுக்கு ருக்குக்கு போயிடுவார். இப்ப இவரும் போவார். இப்ப அந்த இமாமிட்ட போய் தொழுகிற சுதேசி இவர்கள் எல்லாம் முடிஞ்சு ஷேக் இந்திய சுவால் என்ற ஒரு கேள்வி, சல் சல்லி கேப்பார், சார் கேளுங்க கேளுங்க. இப்ப நாம சொல்லுவோம், இப்படி நீங்க தொழுதுட்டு ஃபாத்திஹா ஒரு சூரா ஓதிட்டு ருக்குக்கு போனீங்களே, சேன் சூரத்துல் ஃபாத்திஹா, எங்க சூரத்துல் ஃபாத்திஹான்னு கேட்டால் சொல்ல அன ஹம்பலி என்பார், நான் ஹம்பலி, ஹம்பலியில ஃபாத்திஹா கிடையாது. அப்ப நாம அப்ப லா ஸலாத்த லிமன் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஏஸ்மான பி ஹாதல் ஹதீஸ், இப்படி தொழுக ஃபாத்தியா இல்லாட்டி தொழுக இல்லாண்டு வந்து எந்த ஹதீஸுக்கு என்ன கருத்து சொல்லுவார்? இமாம் அஹமத் அலமு பிஹாதல் ஹதீஸ் மின்கார் இப்படித்தான் சொல்லுவாங்க. இமாம் அஹமத் உங்களை விட இந்த ஹதீஸை அறிந்தவர், தெரிஞ்சுதான் ஃபாத்தியா தேவையில்லைக்காங்க மாமுமுக்கு, இமாம் போதும் என்று சொல்லி விவாதிப்பார். அப்ப நாம ஹதீஸை சொல்லுவோம், சொல்லுவோம் அவங்களுக்கு தெரியும். அப்ப தொழுகை இல்லைன்னு வந்தீங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப வந்தாலு அவங்க 1200 வருஷத்துக்கு முந்தி வந்தாளுன்றவாங்களே. இதுதான் குருட்டுத்தனமாக பின்பற்றுவது தக்லீது. இவங்க நிச்சயமாக நரகம், எந்த சந்தேகம் இல்லை. அப்ப இந்த வகையில இந்த மதுஹப் இதே போல முழு உலகத்திலும் 100 அந்த மதுஹப்வாதிகளை தவிர இருக்கிறாங்களே, இவங்களும் இப்படி தக்லீது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல பிரிவுகள் இருக்குது. உதாரணமாக பாருங்க எப்படி தக்லீது பண்றாங்க. இப்ப நாம சல்லூஃபி புயூத்திக்கும் சொல்லுவோம், மழை பெய்ஞ்சா. அப்ப நமக்கு பக்கத்தில் ஒரு பள்ளியில ஒரு ஆள் மோதி நின்றார், பார்த்தாரு, நல்லா சொல்றாங்க, இது உண்மைதான் சொல்லிவிட்டார். ஒரு நாள் மலைக்கு சல்லூஃபி புயூத்திக்கும், உடனே தடுத்துட்டாங்க, சொல்லக்கூடாது. இந்த பாட்டியாச்சு உடனே இவர் என்ன செய்யார், சரின்னு ஏத்துக்கிட்டார். இவர் இதுதான் குருட்டுத்தனமா தக்லீது. அப்ப புகாரில இருக்குது, இப்படி சொல்லலாம். இதை சொன்ன உடனே, சொல்லவானான்னு சொன்ன உடனே அவரு விட்டுட்டார். இப்ப யார பின்பற்றினா, அந்த சொன்னால. இதுதான் தக்லீது, குருட்டுத்தனமா பின்பற்றுதல். இப்படி நிறைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது. எல்லா பிரிவுகளும் உலகத்துல பாருங்க, எல்லா பிரிவுகளிலும் முத்தலாக் இருக்குது. ஒரு சபையில பிரச்சனை வந்து மாப்பிள்ள வாடாங்கிறார், பெண்ணை பார்த்து முத்தலாக் சொல்லலாம் காதியார்கள்ட்ட, காதிமார்கள் எப்படி சொல்லுவார், தல்லக்கி சலாசன், நான் உன்னை முத்தலாக் சொல்லிவிட்டேன், அல்லது தல்லக்கி அல் பத்தா, உன்னை அப்படியே தலாக்கு சொல்லிவிட்டேன். நான் 3 விழுந்துடும் போயிடுவாங்க. கூடுமா, கூடாது. இப்ப நாம சொல்றோம் காதியார் மாட்ட போய், அரபு நாட்டில் இருக்கிற காதியார்ட்ட போய், இது பச்சை பிதாத்தி, இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். கேட்பாங்க, என்ன ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் எப்படி இருக்குது. சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் ஹதீஸை நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு தலாக்க விடணுண்டு, இந்த குர்ஆன் ஹதீஸை 2வது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மிகவும் அறிந்தவர்கள். அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க முத்தலாக்கை அனுமதித்தார்கள். அப்ப அவங்க முத்தலாக்க அனுமதிப்பாங்களா குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா. அப்ப இந்த அனுமதிக்கப்பட்டு இருக்கேன்னு கேட்டால் அவங்களுக்கு எங்கே ஒரு ஆதாரம் கிடைச்சிக்கும். அப்ப எங்க அந்த ஆதாரம், அது அவங்கிட்ட நமக்கு தெரியாது. அப்ப இருந்தா காட்ட, நபி குர்ஆன்ல சொன்னதை, குர்ஆன்ல நபி அல்லாஹ் சொன்னதையும் நபி ஹதீஸ்ல சொன்னதையும் முத்தலாக்கு விட்டா ஒரு ஹலாக்கு தான் விழுங்குறதே மாற்றக்கூடிய முறையில உமர் கத்தாப்ட கருத்து இருக்குதா, நபி எங்கேயாவது சொன்னாங்களா நாங்கள் இப்படி குர்ஆன்ல இப்படி வந்திருக்கிற ஹதீஸ் இப்படி வந்திருக்கிறே, இப்போது அல்லாஹ் இந்த சட்டத்தை மாற்றி விட்டான், எனவே ஒரு சபையில முத்தலாக்கு கூடும் என்று சொல்லி காட்டுங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட இருந்திருக்கும் அது என்பாங்க என்று சொல்லி முழு உலகமும் இன்றைக்கு உமர் இப்னு கத்தாபை தக்லீது செய்யறாங்க. அப்ப கேள்வி வரும், அப்ப உமர் கத்தாப் பிள்ளையா, அவங்க பிள்ளை இல்ல, அவங்கள இல்ல, இது அவங்க சொல்லவே இல்லை, இது பொய் அவங்கள் மீது. ஈசா நபி வருவாங்க மறுமையில், என்னையும் தாய் மரியத்தையும் கடவுளாக ஆக்கிக்கொள்ளுங்க சொன்னீர்களா, அல்லாஹ் என்ன கடவுளாக ஆக்கி வச்சுக்கிட்டீங்க சொல்லுவாங்க, நான் சொல்லி இருந்தா தான் உனக்கு தெரியுமா அல்லான்வாங்க. அப்ப அவங்க குற்றவாளி இல்ல, இவனும் கடவுளாக்கி கொண்டார்கள். இதே போல உமர் ஹத்தாப் இப்படி சொல்ல இல்ல, இவங்களாக விட்டு கட்டி இப்படி அவங்கள பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இதே போல முழு உலகத்திலும் 2 அதான் நம்மளையும் குறிப்பிட்ட சில தவிர்ப்பு இது கூடாதுன்னு முதலாவது உலகத்துல கருத்து வச்சது அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் தான், நாம தான் தௌஹீதுல இருக்கல, 2 பாங்கு கிடையாது. அதுக்கு பிறகுதான் இது கொஞ்சம் கொஞ்சம் பறந்து 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 சில குறிப்பிட்ட தௌஹீத்வாதிகளும் இதை விட்டுட்டாங்க. எங்க பார்த்தாலும் 2 பாங்கு வெள்ளிக்கிழமை. யாரை பின்பற்றுகின்றார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அவங்ககிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, இது உஸ்மானுக்கு தெரியும், தெரியாமையா செய்வாங்க, அவங்க ஒரு விதத்தை செய்வாங்களான்னு கேட்கிறாங்க, கேட்பாங்க. நாம சொல்ற அவங்க அப்படி செய்யவே இல்லை, ஒரு பாங்கு தான் அவங்க சொன்னதும் இது எழுதி வச்சிருக்காங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குற்றவாளி இல்ல, இவங்க தான் குற்றவாளி, இவங்க குருட்டுத்தனமாக பின்பற்றுறாங்க. ஆனா அவங்க இப்படி சொல்லவே இல்லை. இதே போல இந்த தக்லீதுக்கு ஒரு உதாரணம், இப்ப தெரியும் உங்களுக்கு, பாகிஸ்தான் அமைப்புல சப்பை சரி பண்ணும் போது தடி எடுக்கணும் இருந்துச்சு. நாமளும் செஞ்சுக்கிட்டா என்ன தெரியாது, தெரியாம செஞ்சா தான் அல்லாஹ் எதையும் குற்றம் பிடிக்கிறது இல்லையே. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா, நாங்கள் தவறுதலாக ஒன்றை செய்து விட்டால் அல்லது மறந்து விட்டால் குற்றம் பிடிக்காதுன்னு அல்லாஹ் தான் படிச்சு தரான் அப்படி கேட்டுக்கிடுங்க அடிக்கடின்னு. அப்ப எங்களுக்கு தெரியாது ஹதீஸ் சஹீஹா இருந்தோம், பிறகு பார்த்தால் ஹதீஸ் தாயிஃப். அப்ப அவர் என்ன சொன்னாரு, தக்லீது பாருங்க, அதெல்லாம் நம்மளை பாதுகாத்துட்டான். அன்றைக்கு நாங்கள் தக்லீதுவாதிகளாக ஆகி இருந்தால் எல்லாரும் முஷ்ரிக்கா போய்ப்போம். அப்ப இதை பற்றி நான் வழங்கிக்கிட்டு கட்டளை வருது, நான் சொல்லுகின்றேன் தடி எடுங்க. அப்பதான் நாம சொன்னோம் இது இதை நாம செஞ்சா தக்லீது. ஏன் ஹதீஸ் தாயிஃப் தெளிவா இருக்குது, ரெண்டு மஜ்ஹூல்கள் இருக்குது, பின்பற்ற ஏறாது. அன்றைக்கு தான் நம்ம என்ன இது சம்பந்தமாக சிந்திக்க துவங்கினதும் அதுக்கு நடவடிக்கை நாம எடுத்ததும் அண்டையிலேருந்து தான் தெளிவா வந்துச்சு. நீங்க தடி எடுங்க, எப்படி எடுக்கிறது? ஒரு இமாமை ஒரு அமீரை தெளிவான பித்அத்து ஷிர்க்கு தெளிவா விளங்கினால் அங்க வந்து பின்பற்ற வேண்டாம். உடனே அதுக்குரிய விஷயங்கள் நம்ம எடுத்து வச்சு கதைச்சி வழக்கப்படுத்து, ரெண்டாவது விஷயம் எல்லாம் வழக்கப்படுத்தியாச்சு. இது வைபு ரெண்டு மஜ்ஹூல் எல்லாம் காட்டியாச்சு. பிறகு அதுக்கு காட்டப்பட்ட விளக்கம் பச்சை பிழையான விளக்கங்களை காட்டி ஒரு விதத்தை மார்க்கமாக பார்த்தது. அன்றைக்கு நாம் அதை எடுத்திருந்தால் எல்லாரும் முக்கல்லி தாகிடுவோம், அதெல்லாம் பாதுகாத்தான். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களும் இப்படி தக்கலீதுகள் இருக்குது உலகத்தில். அப்ப நாங்க என்ன நாங்க பின்பற்ற சொல்றாங்களே, நாங்க ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவங்களை பின்பற்றிட்டு இருந்தோமா, பின்பற்றி கொண்டு இருந்திருந்தால் அன்றைக்கு நாங்க தடி எடுக்கிறத சரிந்து கண்டு இன்றைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்போம். பின்பற்ற இல்ல தூக்கி எரிஞ்சாச்சு தக்கலியது, என்றைக்கு தெரிஞ்சதோ விடணும். அப்ப அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். யாரையுமே நாங்க பின்பற்றது இல்லை இந்த ஜமாஅத். தௌஹீதில் நாம இந்த தௌஹீத் இருக்கச்சில கூட குர்ஆன் ஹதீஸ் தான். ஆனா இப்ப உள்ள தௌஹீத் அந்த தௌஹீத் இல்ல. அந்த நேரத்தில் இந்த தௌஹீத் உங்களுக்கு தெரியாது, பழைய ஆளுக்கு ஒன்னு ரெண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த நேரம் இருந்த தௌஹீத் இருக்குது, இது ஜமாஅத்துல் முஸ்லிம் இப்ப நாம இருக்கிறமே இதை விட ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஆனா பைஅத் இல்ல, கட்டுப்பாடு கட்டுப்பாடு கடமைங்கிறது தெரியாட்டியான சத்தியான கட்டுப்பாடு தலைவருக்கு பையத்து மட்டும் இல்ல. இதை விட கூடுதலான சட்டம் எப்படி தர்வேஷ் ஆஜாத் அங்க பரகாதுன்னு ஜாகிரியத்தில் கல்யாணம் யாரும் போக மாட்டாங்க. அவங்கட ஜமாத்தில் உள்ள கல்யாணத்துக்கு ஜாகிரியத்தில் வந்தா வாசல் தடுக்க உள்ளுக்கு வராங்க. அப்படி அடுத்து அவங்க விசுமி சொல்லி அறுத்தாலும் திங்கிறீர்கள் தவையில் ஏத்தாலே அப்படித்தான். நாங்க வாரதாக இருந்தால் எங்களுக்கு நாங்க எங்களை ஒரு ஆள் வந்து அறுக்கணும் அப்படி சட்டம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பிறகு என்ன சில விஷயம் வரம்பு முறையிலும் இருந்துச்சு, இந்த பையட்டு மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு. அடுத்த ஒரு பிள்ளை என்னடா எல்லாரும் முஸ்லீம் தான், இவ்வளவு அவங்கள குராபி குராபி வழிகள்னு சொன்னாலும் முஸ்லீம் தான் எல்லா பிரிவும். என்ன ஆதாரம்? இப்ப அந்த இதுக்கு தௌஹீதுக்கு எதிரான ஒரு ஆள் கட்டும் எதிரி மூத்தா பைத்தார், அவங்களோட பிள்ளைகள் தௌஹீதில் இருந்தா போய் சண்டை பிடிச்சி மையத்தை உழுக்கிற தாங்க மையத்தை நாங்க அடக்குவோம் குளிப்பாட்டுவோம் தொழுவிப்போம். முஸ்லீம் இல்லாட்டி ஏன் உனக்கு தெரியாது, இது எல்லாம் குத்தம் முடிக்கிறது தெரியாது. அப்ப முஸ்லீம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்படி சில சில அடிப்படையான பிள்ளைகளும் இருந்துச்சு அதுல. அப்ப இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நாம இருக்கிறமே யாரையுமே நாம தக்லீது பண்றதில்ல. தக்லீது பண்ணுவது குஃபர் ஷிர்க்ன்னு நாம சொல்றோம். அப்ப இந்த கேள்வியில யார சொல்லிருக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த இதை கொடுக்கணும், கொடுத்து காட்டுங்க பார்ப்போம் எங்க நாங்க தக்கலீது பண்றோம். அவர் சொல்ற இருக்குது கூட்டிக்கிட்டு வாங்க காட்டுனா அப்போ நம்ம அதை விடுவோம், குற்றம் இல்லை அப்போ. அப்போ எங்கள்ல எந்த தக்கலீதும் இல்லை. அப்ப பிரிவுகளையும் தக்கலீது கூடாது கூடாது கூடாதுன்னு சொன்னாலும் அவங்கள தீர்ப்பு இல்லை. எங்கட தீர்ப்பு என்ன? ஒரு முகல்லிது குர்துத்தனமாக பின்பற்றுபவன் முஸ்லீம் இல்ல, அவன் முஸ்ரி. தெளிவா விளக்கப்படுத்தப்பட்டதுக்கு பிறகும் அப்படி செஞ்சால் முஸ்ரி. ஆனா பிரிவுகள் அந்த தீர்ப்பே கிடையாது. அவன் தக்லீது செய்யறான், இவன் தக்லீது செய்யறான், முக்கல்லித்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களை அந்த தீர்ப்பே கிடையாது, தீர்ப்பில்ல. இப்ப எந்த தௌஹீதுல போய் காட்டு பாருங்க, அவங்க மதபு பின்பற்றுறாங்க யாரு? முஸ்லீம் தான். கபர் வணங்கி யாரு? முஸ்லீம். தொழுகை விட்டவன் யார்? முஸ்லீம். தெளிவா ஒரு முறை போட்டியிருந்தான் பி ஜெயினலாப்தீன் சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இருந்தார் சோனஹால். இது தெரியுது, மந்திரிமார்களும் மார்க்கம் மருந்துக்க இல்லையே, இங்கிட்டு வந்தா பள்ளி துறக்க வந்தா தொழுதுக்கிடுவாங்க, கோயில் துறக்க போனா அதையும் கும்பிட்டுக்கிடுவாங்க, எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. அதான அரசியல்வாதிகளோட வேலை. எங்க ரவுஹக்கியம் எல்லாம் போய் முந்தி அச்சரவெல்லாம் செஞ்சாரன் பூத்தட்டு தூக்கிட்டு போய் பூண்டு ஜமித்துவன் சத்துவாலாம் கொடுத்தாங்களே, அரசியல்வாதி அப்படித்தான். எங்க போறானோ அந்த கோயிலோட சேர்ந்துக்கிடுவான். நாஸ்திகவாதி ஒரு கட்டுமானத்தை கட்டி தொடக்க வைக்கிறான் போவாங்க, ஏன் அவங்களுக்கு தேவை ஓட்டு. அதுல ஒரு 10,000 பேர் இருக்கிறான் போய் அங்கே கலந்து கொள்வாங்க. ஏன்னா நாஸ்திகவாதி கடவுள் இல்லைன்னு சொன்னால் இது சம்பந்தமா சொல்லக்கூடிய கருத்தை எங்களால் ஒரே அடியாக நிராகரிக்க முடியாது, இதை நாம் சிந்திக்க வேண்டும் போட்டு விட்டுவாங்க பயான்ல, ஏன் அவங்கள எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்குது. அப்ப இந்த தமிழ்நாட்டில் இந்த இவர் என்ன செஞ்சாரு, ஒரு கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு வரச்சல ஒரு புஸ்தகம் வச்சுப்பாங்க வாசல்ல எழுதுறதுக்கு, அவர் அதுல எழுதிட்டு வந்துட்டார். என்ன, நான் இந்த இந்து மத கொள்கையில் மிகவும் உறுதியானவன். இதை எடுத்தோட முழு பேரம்பா என்ன இவர் இப்படி செஞ்சிட்டாரு, காபிரா போயிட்டாரு என்று போய் பிஜேட்ட பத்துவா கேட்க அவரு சொல்லிட்டாரு இல்லை. என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அவர் முஸ்லீம். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இது சரியா? எப்படிப்பட்ட குஃபுர் ஷிர்க் இது பாருங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க, அவங்கள தீர்ப்பே கிடையாது, தீர்ப்பு வழங்காதவன் காஃபிர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதுதான் இந்த தக்லீது சம்பந்தமான விஷயம், ஒரு சுருக்கம். இது விரிவாக நாம பேசுறேன்டா, இனி நிறைய குர்ஆன் ஆயத்து ஹதீஸ்லாம் எடுத்து நாங்க பேச வேண்டி இருக்குது. அப்ப சுருக்கம், முழு உலகமே தக்லீதுல மூழ்கி போய் இருக்குது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எங்களை தவிர அவங்க இந்த தக்லீது செய்யறாங்க, சொல்லி காட்டினாலும் திருந்த மாட்டார்கள். எங்களை தெரியாம ஒரு தக்லீது உள்ளுக்க இருக்கு வச்சுக்கொள்ளுங்க, அதை யாராவது சுட்டி காட்டினால் உடனே நாங்க திருத்திக் கொள்வோம். அதனால அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்ல, எங்களும் கல்லிதுன்னு சொல்ல இயலாது. எங்கட அக்கீதா நம்பிக்கைனா தக்லீது சிறுக்கு கூடாது. தெரியாம இருந்து காட்டினால் உடனே தூக்கி அறிவோம், காட்டணும் பாப்போம். யாராவது வந்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தக்லீது செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லட்டும் பாப்போம். அப்ப கேப்போம், காட்டுங்க, உடனே தூக்கி அறிவோம். அப்ப சொல்ல இயலாது உங்களுக்கு. அதான் எங்கட மஜ்லிஸ் ஷூராவில் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா உலமாக்கள் எல்லாம் கூடி நாங்க ஆய்வு செஞ்சு இந்த சத்தியத்தில் இருந்த நாங்க தெரியாம பாகிஸ்தான் நுழைஞ்சதுக்கு பிறகு அதன் மூலம் எங்களுக்குள்ள நுழைஞ்ச சில விதத்துகள் இருக்குது, சிறுக்குகள் இருக்குது என்று தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் நாங்க ஆய்வு செஞ்சு பார்த்து பார்த்து இருக்கக்கூடிய மூலையை நாம தள்ளிக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ், இது நல்ல பணி, அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம். இதுல நாம இப்படி இருக்க சில மௌத்தாவனா அல்ல எந்த குற்றமும் பிடிக்க மாட்டான். ஏன், எங்கட நீயத்தெல்லாம் சரியா இருக்குது, குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றனா இந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மற்றவங்க அது கிடையாது, அவங்களை இப்படி ஒரு கருத்தே கிடையாது, இப்படி ஒரு அக்கீதாக இல்லை அவங்கள. அப்ப இந்த முறை உங்களுக்கு தெரியும் மஜ்லிஸ் எத்தனை விஷயங்கள் இது இருக்குது. அப்ப என்னன்னா நான் சொன்னேன், அதுக்குள்ள நுழைய போய்த்தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. இந்த மிருகங்களை அறுக்கும் போது வஜ்ஜகத்து வஜ்ஜிகள் இல்லை, முந்தி இப்படி ஓத இல்லை, இது முந்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹுக்கு மன்ன அறுத்தது. அப்போ இதுக்குள்ள நுழைஞ்சதுக்கு போற அந்த வஜ்ஜகத்தை வந்து அன்னைக்கு விளக்கப்படுத்தினது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று முந்தைய நாள். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நாம அகற்றிக்கிட்டு வரோம் அல்ஹம்துலில்லாஹ். இது மிகச்சிறந்த ஒரு பணி, ஏன்னா அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு இது இந்த மஜ்லிஸ் ஷூரா. இது நல்ல ஒரு நோக்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய தீன் ஹாலிஸ் துப்பரவாக இருக்கணும், இதுதான் எங்கட அக்கீதா. இந்த அடிப்படையில் நடந்து கொண்டு போகுது அல்ஹம்துலில்லாஹ். நீங்க யாரும் இப்படி சொன்னா அவங்கள துணிஞ்சு சொல்லுங்க, நீங்க வாங்க, இல்லாட்டி குறிச்சு தாங்க, இன்னென்ன விஷயம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல இருக்குது, இது தக்லீது என்று சொன்னால் அவங்க காட்டட்டும். அப்ப எப்படி இது நிரூபிக்கப்படணும்? குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒரு ஆதாரத்தை தெளிவாக எங்களுக்கு காட்டினதுக்கு பிறகும் அதை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு அதை ஒன்றை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டினாதான் தக்லீது வரும். இப்படி ஒரு நடந்திருக்கா நம்முடைய ஜமாஅத்துல? யாராவது வந்து இந்தாக்கு குர்ஆன், இந்தாக்கு ஹதீஸ், இதுக்கு முரண் உங்களுடைய செயல் என்று காட்டி கொண்டுகிட்டு போங்க குர்ஆனே ஹதீஸையும், நாங்கள் எடுக்கவே மாட்டோம் நாம சொல்லுவோமா, சொல்லி இருக்கோமா? கிடையாது. வேண்டிய ஆட்கள் வர சொல்லி சொல்லுங்க, இன்ஷா அல்லா பாப்போம், நிரூபிக்கட்டும். நிரூபிச்சாலும் குற்றவாரா தூக்கி அறிவோம். இதுதான் என்னுடைய சுருக்கமான விளக்கம். சுபஹான அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்மா وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.